ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, மே மாதம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன வேதனையான நிகழ்ச்சி இது. தமிழில் ஒரு புது திரைப்படம் வெளியாவதற்கு முந்தின நாள் அந்த படத்திற்கான சுவரொட்டிகளையெல்லாம் இரவு முழுவதும் ஒட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு இளைஞர். அடுத்த நாள் அந்த ஹீரோவுடைய படத்தை முதல் காட்சியில் பார்க்கின்ற ஆர்வத்தில், அதை வெறின்னு கூட சொல்லலாம், அந்த மே மாத வெயிலில் பல மணி நேரம் வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கிட்டார். ராத்திரி பூரா அவர் சாப்பிடலை, பகல் முழுவதும் சாப்பிடலை. அப்போ தான் அவருக்கு தன்னுடைய வயிற்று பசி தெரிஞ்சுது. காட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ளார ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடலான்னு நினச்சி திரையரங்கத்துக்கு முன்னால் இருந்த அந்த டீ கடைக்கு சாலையை கடந்து போனார். சாலையை கடக்கும்போது பசி மயக்கத்தில் தடுமாறி அந்த பக்கம் வேகமாக வந்த ஒரு லாரியில் அடிபட்டு அந்த இடத்திலேயே இறந்துட்டார். என்னுடைய நண்பர் சொன்ன இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நடந்ததா தெரியல, ஆனால் இந்தியாவில் இதுபோல் நடக்கக்கூடியது தான் இல்லையா? அன்புள்ளங்களே, நம்ம நாட்டில் சினிமா நடிகர் நடிகைகளுக்காக அல்லது விளையாட்டு வீரர்களுக்காக கூடுகின்ற கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கூட்டத்தில் காணப்படுகின்ற ஆர்வம் ஒரு சில சமயம் வெறியாக மாறும்போது அங்கே வெடிக்கின்ற வன்முறைகளில் ஒரு சில உயிர்கள் பறிபோனதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சினிமா, விளையாட்டு இவைகளால் ஏற்படுகின்ற உயிர் பலிகளை விட இன்னும் அதிகமாக அரசியல் விளையாட்டில் பல உயிர்கள் பலியாவதையும் நம்முடைய நாட்டில் பார்த்து வருகின்றோம். அரசியல் தலைவர்களுக்காக தீ குளிப்பது, ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிறது, இப்படி நடக்கின்ற உயிர் பலிகள் நம்மை நிலைக்குலைய வைக்கின்றன. இதேபோல கொள்கைகளுக்காக உயிரை பணயம் வைப்பவர்களை, உயிரை தியாகம் செய்பவர்களை பற்றி கேள்விப்படும் போதெல்லாம் நான் வியந்திருக்கின்றேன், குழம்பியும் போயிருக்கின்றேன். விடுதலை புலிகள், நக்சலைட்டுகள், இந்த தீவிர கொள்கை குழுக்களில் அல்லது மத அடிப்படையில் எழுகின்ற தீவிர கொள்கை குழுக்களில் தற்கொலை படையினர் என்றே ஒரு அங்கம் இருப்பது நமக்கெல்லாருக்கும் தெரிந்த ஒரு விவரம். இந்த தற்கொலை படைகள் தன்னையும் பிறரையும் அழிக்கின்ற செய்திகளையெல்லாம் கேட்கும்போது வியப்பு, குழப்பம், வியப்பை விட குழப்பம்தான் எனக்கு அதிகம் ஏற்படும். நண்பர்களே, சரி, தலைவன், தொண்டன், உயிர்பலி இவைகளை பற்றியெல்லாம் ஏன் இன்றைக்கு இந்த விவாதம்? இன்றைய நற்செய்தியை கேளுங்கள், ஓரளவு நமக்கு தெளிவு கிடைக்கும்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கிச் செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சாமாரியருடைய ஓர் ஊருக்குச் சென்றார்கள். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோவும் யோவானும் இதைக் கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். அவர்கள் வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கு சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவரிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இரையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார்.
உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே.
இயேசுவை தலைவனாக ஏற்று அவரை பின்தொடர்ந்த சீடர்களை அல்லது பின்தொடர விரும்பினவர்களை பற்றி 4 சம்பவங்களை இப்ப வாசிச்சோம். ஒவ்வொரு சம்பவத்திலும் நமக்கு தேவையான பாடங்கள் பல இருக்கின்றன. முதல் சம்பவம் இயேசுவினுடைய சீடர்களை பற்றியது. இயேசுவுக்கு ஒரு ஊரில் சரியான வரவேற்பு இல்லை. உடனே அவருடைய சீடர்கள் யாக்கோபு யோவான் 2 பேரும் ஆவேசத்தோடு இயேசுகிட்ட வந்து, தலைவா, நீங்கள் சரின்னு சொல்லுங்க, அந்த ஊரை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாக்கோபு யோவான் இருவரும் இடியின் மக்கள் இல்லையா? எனவே தான் இந்த ஆவேசம். உங்களுக்கு ஒருவேளை நினைவிருக்கலாம், இந்த 2 பேரும் தான் இயேசுவினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அமர விரும்பினார்கள், விண்ணப்பித்தார்கள். மத்தேயு 20 அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஊர் அரசியல் தலைவனாக இருந்தால் தொண்டர்களுடைய இதுபோன்ற ஆவேசத்தை கண்டு, அதுவும் தலைவனுக்காக ஊரையே அழிக்க துடிக்கின்ற அவர்களுடைய ஆவேசத்தை கண்டு அந்த தலைவன் உள்ளம் குளிர்ந்து அவங்க கேட்ட அந்த பதவிகளையெல்லாம் ஒதுக்கி கொடுத்திருப்பார். இயேசு நம்ம ஊர் அரசியல் தலைவன் இல்லையே. ஆவேசப்பட்ட அந்த சீடர்களுக்கு இயேசு தந்த பதில் என்ன? அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். அவர் கடிந்து கொண்டதற்கு காரணம் இருந்தது. அந்த ஊரை அழிப்பதற்கு வானத்திலிருந்து சக்தியை கொண்டு வர நினைத்தார்கள் அந்த சீடர்கள். கடவுளுடைய சக்திகளை தவறான நோக்கங்களுக்கு, அதுவும் அழிக்கும் நோக்கங்களுக்கு பயன்படுத்த எண்ணிய அவர்களது சுயநலத்தை இயேசு கடிந்து கொண்டார். தொண்டர்களின் ஆர்வம், ஆவேசம், தன்னிடம் உள்ள அதிகாரம், இவைகளையெல்லாம் அழிவுக்கு பயன்படுத்தும் நம்முடைய தலைவர்களை எண்ணி நாம் வெட்கப்படுகிறோம். இந்த தன்னல தலைவர்களுக்காக தங்கள் உயிரையும் பிற உயிர்களையும் பலியாக்கும் தொண்டர்களையும் எண்ணி வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இரண்டாவது சம்பவம், இயேசுவை பின்பற்ற நினைக்கும் ஒரு இளைஞன், தலைவா நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்கின்றார். இயேசு அவரை ஆதங்கத்தோடு பார்க்கின்றார். எங்கே சென்றாலும் என்று அந்த இளைஞன் சொன்னதுதான் அந்த ஆதங்கத்திற்கு காரணம். இயேசுவுக்கு தான் எங்கே போகிறோம் என்பது ஓரளவு தெளிவாக இருந்தது. இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரிகளில் நம்ம வாசித்தது போல, அவர் எருசலேம் நோக்கி செல்ல தீர்மானித்து விட்டார். எருசலேம் நோக்கி செல்வது அங்கிருந்த அதிகாரங்களோடு மோதுவதற்கு. அந்த மோதலில் தனக்கு என்ன நடக்கும் என்பதையும் இயேசு ஓரளவு உணர்ந்திருந்தார். இந்த நேரத்தில், இந்த மோதலில் இன்னும் ஒரு தொண்டரை ஈடுபடுத்த வேண்டுமா என்பதுதான் அவருடைய ஆதங்கம். மறுபடியும் நம்ம ஊர் தலைவர்கள்தான் என்னுடைய நினைவுக்கு வராங்க. எதிர்ப்பு, மோதல்னு வந்தா, அதுவும் அந்த நேரத்தில் தன்னோட தொண்டர்கள்லாம் இருந்தா, தொண்டர்களை அந்த மோதலில் ஈடுபடுத்திட்டு ஒதுங்கி இருப்பது தான் நம்முடைய தலைவர்களுடைய இலக்கணம். இயேசு இப்படி ஒரு தலைவன் இல்லையே. தன்னுடைய போராட்டத்தை பற்றி மறைமுகமாக சொல்லி அதில் பங்கு பெற இயேசு அந்த இளைஞனுக்கு விடுக்கின்ற அழைப்பு அழகானது.
நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானுட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார்.
நரிகள், பறவைகள் இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டாக கூறுகின்றார் இயேசு. பொதுவாகவே மிருகங்கள், பறவைகள் இவைகள்லாம் புறப்படும் இடம், சேரும் இடம் இவைகளை பற்றியெல்லாம் தீர்மானிக்கிறது இல்லை. பறவைகள் ஒரு மரத்து கிளையிலிருந்து காலையில் பறக்க ஆரம்பிக்கும். பல திசைகளில் பறந்து திரிந்து பல மரக்கிளைகளில் அவ்வப்போது அமர்ந்து அந்த நாளை கழிக்கும். பொழுது சாய்கின்ற வேளையில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மரக்கிளையில் இரவை கழிக்கும். இதே கதைதான் நரிகளுக்கும். எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் அலையும் மிருகங்கள், பறவைகள் இவைகளுக்கு கூட பாதுகாப்பான இடங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. ஆனால் தனக்கு அந்த பாதுகாப்பு கூட இல்லை என்று தன்னுடைய நிலையை தெளிவாக்குகின்றார் இயேசு.
உன் பாதம் நாடினே, உன்னை தான் தேடினே, என் வாழ்வில் தீபமேற்றும் தெய்வமே.
மூன்றாவது, நான்காவது சம்பவங்கள். இந்த சம்பவங்களில் இரண்டு பேர் தங்களுடைய குடும்பம் சார்ந்த கடமைகளை, கணக்குகளை எல்லாம் முடிச்சிட்டு இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றனர். இயேசு அவர்களிடம் சொல்லும் பதில்களை மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப கடுமையானவைகளாக தெரிகின்றன. தன்னுடைய பெற்றோரை அடக்கம் செய்துவிட்டு வர விளைகின்ற அந்த இளைஞனிடம் இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கின்றார் இயேசு. வீட்டில் இருப்பவர்களிடம் விடை பெற்று வர விளைந்த மற்றொருவரிடம் வேண்டாம், இப்போதே புறப்படு, பின்னால் திரும்பி பார்க்காதே என்று சொல்கின்றார்.
கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார்.
அன்புள்ளங்களே, நல்லது ஒன்று செய்ய வேண்டும் என்று மனதில் பட்டால் அதை உடனடியாக செய்துவிடுவது மிகவும் நல்லது. மாறாக அதை ஆறப்போட்டால் ஆற்றோடு போய்விடும். அதாவது நம்முடைய ஏனைய எண்ணங்கள், கவலைகள், கணக்குகள், வாழ்வின் நிர்பந்தங்கள் என்ற அந்த வெள்ளம் இந்த நல்லெண்ணத்தை ஆற்றோடு கொண்டு செல்ல வாய்ப்பு உண்டு. இயேசு என்ற அந்த உண்மை தலைவனை பின்பற்றுவது, அவரைப் போல வாழ முற்படுவது மிக மிக நல்லதொரு எண்ணம். அந்த எண்ணம் மனதில் தோன்றினால், முக்கியமாக இளம் உள்ளங்களே, உங்கள் உள்ளத்தில் இவ்வகையான எண்ணங்கள் தோன்றும்போது தாமதிக்க வேண்டாம். உங்கள் இறந்த காலத்தை புதைத்துவிட்டு பின்வந்து இயேசுவை பின்தொடரலாம் என்று தாமதிக்க வேண்டாம். இறந்தவைகள் புதைக்கப்படும். இயேசுவின் மீது உங்கள் கண்கள் பதிந்துவிட்டால் பின்னே பார்க்க வேண்டாம், முன்னே செல்லுங்கள். ஒன்றே செய்யினும் நன்றே செய்க, நன்றே செய்யினும் இன்றே செய்க.
கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே, தெரியாத பாதை முடி
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.